Welcome to Words of Life once again.
மீண்டும்மாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have come in our study of the Bible to the book of Proverbs now.
இப்பொழுது நாம் வேதத்தை படிக்கிற இந்த காரியத்திலே நாம் நீதிமொழிகளுக்கு வந்திருக்கிறோம்.
The book of Psalms and the book of Proverbs deal with two aspects of our Christian life.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரண்டு பகுதிகளை இந்த சங்கீதமும் நீதிமொழிகளும் சொல்கிறது.
The first is vertical, our trust in God and our relationship with him and our thanking him and praising him.
தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, நன்றி செலுத்துவது என்பதான தேவனோடு உள்ள உறவு, அதை குறித்து ஒரு பகுதி நமக்கு சொல்கிறது.
Trusting him to help us through difficult times.
கஷ்டமான நேரங்களிலே நாம் அவர்களை நம்பிக்கை வைக்க புத்தி சொல்கிறது. அதெல்லாம் சங்கீதங்களில் இருக்கிறது.
In Proverbs, even though that is mentioned, primarily the emphasis is on the horizontal aspect of our life, our relationship with other human beings.
நீதிமொழிகளிலே கொடுக்கப்படுகிற புத்திமதி முக்கியத்துவம் நாம் மற்ற மக்களோடு கூட, சக மனிதர்களோடு கூட எப்படி வாழ வேண்டும், அவர்களை உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது.
We need both.
நமக்கு இரண்டுமே தேவை.
We don't need just one.
நமக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதாது.
We need a devotional life of praise and thanksgiving and walking with God.
தேவனோடு கூட நடக்கிற, அவரை துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு தியான வாழ்வு நமக்கு தேவை.
That faith must lead to a practical life where we manifest the character and nature of Christ to other people.
கிறிஸ்துவின் குணாதிசயத்தை மற்றவர்களுக்கு நாம் விளங்க செய்கிறதான ஒரு காரியத்துக்குள்ளாய் இந்த வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும்.
Proverbs deals with a number of subjects.
நீதிமொழிகள் பல பாடங்களை நமக்கு போதிக்கும்.
Wise and foolish people.
ஞானவான்கள், புத்தி இல்லாதவர்கள்.
Lazy people and hard working people.
சோம்பேறிகள், கடினமாய் உழைக்கிறவர்கள்.
The use of the tongue.
நாவினுடைய பிரயோஜனம்.
Wealth and poverty.
தரித்திரம், ஐஸ்வர்யம்.
Telling lies and speaking the truth.
சத்தியத்தை பேசுவது, மெய்யை பேசுவது, பொய்யை பேசுவது.
Or being talkative and being controlled in our speech.
வாயை கட்டுப்படுத்துவதும், வாயாடியாக இருப்பதும்.
Avoiding slandering and gossiping.
புறங்கூறுதலை, நாம் கோல் சொல்லுகிறதை தவிர்ப்பது.
And the importance of justice and to avoid injustice.
நீதியை நாம் செய்வதும், அநீதியை வெறுப்பதும்.
Pride and humility.
தாழ்மை, பெருமை.
Good women, bad women.
நல்ல ஸ்திரீகள், மோசமான ஸ்திரீகள்.
Covetousness and contentment.
பொருளாசை, போதும் என்கிற மனப்பான்மை.
Anger, self-control.
கோபம், தன்னை கட்டுப்படுத்துதல்.
Or gloominess and cheerfulness.
சந்தோஷமா இருப்பது, துக்கமா இருப்பது.
Good company and bad company.
நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள்.
Disciplining our children and educating them.
நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி அவர்களை படிப்பிப்பது.
The fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
The foolishness of having high opinions about ourselves.
நம்மை குறித்து நம்மை மேன்மையா எண்ணிக்கொள்ளுகிறதுனுடைய புத்திரமானது.
Warning against temptations.
சோதனைகளுக்கு விரோதமாய் வரக்கூடிய எச்சரிப்புகள்.
How we should treat our servants.
நம்முடைய வேலைக்காரர்களை எப்படி நடத்துவது.
Avoid bribing people.
ஜனங்களுக்கு பரிதானம் கொடுப்பதை நிறுத்துவது.
How to receive correction.
எப்படி நாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வது.
And being careful in our friendships.
நம்முடைய சிநேகத்திலே ஜாக்கிரதையாக இருப்பது.
Avoiding sensual pleasure.
இச்சைகள், தற்காலிக இன்பங்களையும் சிற்றின்பங்களையும் தவிர்ப்பது.
Warnings against drunkenness.
குடிபோதைக்கு வரக்கூடிய எச்சரிப்பு.
Money not acquired in righteous ways.
நீதியான வழியில பணம் சம்பாதிக்காமல் இருப்பது.
Flattery.
முகஸ்துதி செய்தல்.
Revenge.
பழிவாங்குதல்.
So you can see that Proverbs covers many areas of our daily life on earth.
இப்படி நம்முடைய அனுதின பூமிக்குரிய வாழ்க்கையின் பல காரியங்களை நீதிமொழிகள் சொல்கிறது.
That's why it's good for all people, especially young people, to read this book of Proverbs regularly.
எல்லாரும், குறிப்பாக வாலிபர்கள், ஒழுங்காக அனுதினமும் இந்த நீதிமொழி புத்தகத்தை வாசிப்பது நல்லது.
It's amazing that the man who wrote this book, Solomon himself, never went to heaven.
இந்த புத்தகத்தை எழுதின சாலமோனே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை என்பது ஆச்சரியமா இருக்கு.
I personally think Proverbs is one of the finest books of the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற மிகவும் நேர்த்தியான நல்ல புத்தகம் நீதிமொழி என்று நான் நம்புகிறேன்.
In fact, in some places it's like a new covenant book in the Old Testament.
சில இடங்களில் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை போல இருக்கு.
And yet the man who had all this light, who was inspired by God to write all this, finally went to hell.
இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் எழுதுவதற்கு தேவனால் ஏவப்பட்ட மனிதன் கடைசியாக நரகத்துக்கு போனது துக்கமான காரியம்.
Teaching us that you can understand the greatest truths and still go to hell.
பெரிய சத்தியங்களை விளங்கிக் கொண்டும் நீங்கள் நரகத்துக்கு போக முடியும் என்கிற சத்தியத்தை போதிக்கிறது.
You can preach the greatest truths under the anointing of the Holy Spirit and still go to hell.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே பல சத்தியங்களை நீங்கள் பிரசங்கித்தும் கூட நரகத்துக்கு முடியும்.
You can preach the new covenant and live in the old covenant.
புது உடன்படிக்கையை நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டே பழைய உடன்படிக்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்.
You can preach the new covenant and live in the new covenant and backslide and still go to hell.
நீங்கள் புது உடன்படிக்கை கீழாக வாழ்ந்து கொண்டு, புதிய உடன்படிக்கையை பிரசங்கித்துக் கொண்டு பின்வாங்கி நரகத்துக்கு போய்விட முடியும்.
These are all warnings that we see in the book of Proverbs.
நீதிமொழிகளிலே இப்படிப்பட்ட எச்சரிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
The first 9 chapters are primarily directed to young people.
முதல் 9 அதிகாரங்கள் குறிப்பாக வாலிபர்களுக்கு என்று எழுதப்பட்டது.
And here it talks about the beginning of wisdom.
இங்கே ஞானத்தின் ஆரம்பத்தை குறித்து பார்க்கிறோம்.
Fear of the Lord is the beginning of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
In verse 7 we read about wisdom, knowledge and instruction.
7 வசனத்திலே நாம் ஞானத்தை குறித்தும் போதகத்தை குறித்தும் அறிவை குறித்தும் வாசிக்கிறோம்.
And we need all of them.
நமக்கு இவைகள் எல்லாமே தேவை.
We need wisdom concerning how to practically live our Christian life.
நடைமுறையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதற்கு ஞானம் தேவை.
We need knowledge or instruction concerning God's ways.
தேவனுடைய வழிகளை குறித்ததான போதகம் நமக்கு தேவை.
And we also need understanding of God himself.
தேவனை குறித்ததான அறிவும் நமக்கு தேவை.
And the first thing he says right in the introduction is about the fear of the Lord.
முகவரியிலே அவர் கூறுகிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
We can say the fear of the Lord is like the ABC of wisdom.
ஞானத்தினுடைய ஆனா ஆவண்ணா என்றுதான் இந்த ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் சொல்லலாம்.
So that is the foundation for our entire daily life on earth.
பூமியிலே இருக்கக்கூடிய நம்முடைய முழு அனுதின வாழ்க்கைக்கும் இதுதான் அடித்தளம்.
In verse 10 it says,
பத்தாம் வசனத்திலே சொல்கிறோம் பார்க்கிறோம்,
sinners entice you, don't listen to them.
பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே.
Don't allow other people to drag you into their worldly ways.
உலக காரியங்களுக்கு மற்றவங்களை இழுத்துச் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
Instead, to such people, God's promise in verse 23 is, I will pour out my spirit upon you.
அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய புத்திமதி என்னவென்றால் என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளுவேன்.
If you listen to God's promise and turn away from all those ways, God will give us the power of his Holy Spirit to help us to live this type of life described in Proverbs.
நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படிப்பட்ட கெட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் திரும்பி வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவன் இங்கே சொல்லப்பட்டதான பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்தருள்வார்.
If we put the fear of the Lord is the most important thing in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் மிக முக்கியமாக வைத்திருப்போமானால்,
seek for it as it says in chapter 2 verse 4 is you seek for silver.
அது வெள்ளியை தேடுவது போல நீ தேடுவாயாக என்று 2 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம்.
And as we see in 123 as I just mentioned, the fear of the Lord must be coupled with the filling of the Holy Spirit.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பரிசுத்தாவியானவருடைய நிறைவும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டியிருக்கிறது.
And then we will be protected verse 12 and verse 16 from good men, from evil men and from evil women. Chapter 2 verse 12 and verse 16.
அப்படி இருக்கும் பொழுது 2 அதிகாரம் 12 16 வசனங்களை பார்ப்பது போல நாம் கெட்ட பெண்கள் இடத்திலிருந்தும் மோசமான மக்கள் இடத்திலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம்.
From evil men verse 12, from evil women verse 16.
12 வசனத்திலே பார்க்கிறோம் மாறுபாடான மனுஷ துன்மார்க்கனுடைய மனுஷனுக்கும், 16 வசனத்திலே பார்க்கிறோம் துன்மார்க்கமான ஸ்திரீகளுக்கும்.
The world is full of evil men and women.
இந்த உலகமானது துன்மார்க்கமான பெண்களினாலும் ஆண்களினாலும் நிறைந்திருக்கிறது.
God will keep us from them.
தேவன் அவர்களிலிருந்து நம்மை பாதுகாப்பார்.
If we fear him,
அவருக்கு நாம் பயந்தால்,
seek to be filled with his Holy Spirit.
அவருடைய அபிஷேகத்தினாலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது,
in chapter 3 verse 5 and 6 we have one of the wonderful promises about guidance.
3 அதிகாரம் 5 6 வசனங்களிலே வழிநடத்துதலை குறித்ததன அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம்.
What are the conditions here?
இங்கே உள்ள நிபந்தனைகள் என்ன?
First of all, trust in the Lord and don't lean on your own reason.
கர்த்தரிலே நம்பிக்கை வைத்து நம்முடைய சுய புத்தியிலே சாயாமல் இருப்பது.
Now, so we can say that reason is the thing that hinders us from trusting in the Lord.
நாம் தேவனிலே நம்பிக்கை வைப்பதற்கு நம்மை தடுப்பதே நம்முடைய சுய புத்தி தான்.
What is the big enemy of faith?
விசுவாசத்தின் மிகப்பெரிய சத்துரு யார்?
It's not just unbelief.
அவிசுவாசம் அல்ல.
Many times our own reason.
அநேக சமயத்திலே நம்முடைய சொந்த புத்தி தான்.
We say, if I can't understand it, then it can't be true.
இதை நான் விளங்கிக் கொள்ளாவிட்டால் இது உண்மை அல்ல என்று நாம் சொல்கிறோம்.
You know how foolish that is?
அது எவ்வளவு புத்தியனமா இருக்குது தெரியுமா?
It's like a second standard student looking at a 10th standard maths book and says, I can't understand this, so it must be wrong.
2nd வகுப்பு படிக்கிற பையன் 10th வகுப்பு படிக்கிற பையனுடைய கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டு எனக்கு இது விளங்கவில்லை, ஆகவே இது தவறாக தான் இருக்கும் என்று சொல்வது போல.
I mean, there are millions of things I don't understand in the world. It doesn't mean they are wrong.
இந்த உலகத்திலே எனக்கு புரியாத காரியங்கள் கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது, அது தவறு என்று பொருள் அல்ல.
There are many scientific things I don't understand at all.
எத்தனையோ விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இருக்கிறது, எனக்கு அது விளங்குவதில்லை.
But it doesn't mean it's wrong just because I can't understand.
என்னாலே விளங்கிக் கொள்ளவில்லை என்பதனாலே அது தவறு என்று
பொருள். We all acknowledge that.
நாம் எல்லாரும் இதை ஒத்துக்கொள்கிறோம்.
Why can't we acknowledge that when it comes to faith in God's promises?
தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் என்கிற காரியம் வரும்பொழுது ஏன் நாம் அப்படி நடந்து கொள்ள கூடாது?
Faith is not against reason.
விசுவாசம் என்பது புத்திக்கு விரோதமானதல்ல.
Just like the 10th standard maths book is not against the 2nd standard maths book.
10th வகுப்பு படிக்கிற அந்த பையனுடைய கணக்கு புத்தகம் 2nd வகுப்பு கணக்கு புத்தகத்துக்கு எதிரானதல்ல.
It's just further on and higher up.
அது இரண்டாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தை காட்டிலும் மேலான ஒரு புத்தகம் மேலே போய் கொண்டே இருக்கிறது.
Faith is higher up than reason but not against reason.
அதே போலத்தான் விசுவாசமும் புத்தியை விட மேலானதா இருக்கிறதே ஒழிய புத்திக்கு விரோதமானதல்ல.
So when if reason could rise up to that level it will understand it.
அந்த புத்தி அந்த அளவுக்கு மேலே போகும் என்று சொன்னால் அதை விளங்கிக் கொள்ள விசுவாசத்தை.
So what should we do?
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
We don't have to kill our reason.
நம்முடைய புத்தியை கொல்ல வேண்டாம்.
No.
இல்லை.
It's like a reason we can say is like a wife.
புத்தியை நாம் மனைவிக்கு ஒப்பிடலாம்.
Don't kill her.
மனைவியை கொன்று விட வேண்டாம்.
But don't let her take over the house.
ஆனால் அவளே முழு குடும்பத்தையும் நடத்துவதற்கு அனுமதிக்க
வேண்டாம். The husband must be the head of the house.
புருஷன் தான் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும்.
Chaos came in Eden when Eve took over.
ஏதேன் தோட்டத்தில் வந்த குழப்பத்துக்கு காரணம் என்னவென்றால் ஏவாள் அங்கே தலைமை
பொறுப்பேற்றது.
உலகத்தில் காணப்படுகிற பல குழப்பங்களுக்கு காரணம் என்னவென்றால் புத்தி தான் அங்கே மேலோங்கி நிற்கிறதே ஒழிய விசுவாசம்
இல்லை. அநேக
விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கூட விசுவாசம் அவர்களை நடத்துவதில்லை, ஆனால் புத்தி தான் நடத்துகிறது.
Secondly, verse 6, acknowledge God in all your ways.
இரண்டாவது நிபந்தனை, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
If you do that,
இதனை செய்வாயாகின்
you will see how God leads you step by step.
தேவன் உன்னை படிப்படியாக எப்படி வழிநடத்துகிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய்.
Just two things.
இரண்டு காரியங்கள்.
Trust in the Lord, don't lean on your reason.
நீ கர்த்தரிலே விசுவாசமாக இருந்து உன் சுய புத்தியை சாய வேண்டாம்.
And in all your ways acknowledge him.
உன் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள்.
In verse 9 of chapter 3,
மூன்றாம் அதிகாரம் 9வது வசனம்,
it says to honor the Lord from the wealth he has given us.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் தேவனை நாம் கனமண்ண வேண்டும்.
It's not just money.
அது பணம் மட்டுமல்ல.
He has given you a wealth of health.
உங்களுக்கு ஆரோக்கியம் என்கிறதான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால்
யூஸ் இட் ஃபார் காட்ஸ் க்ளோரி.
தேவனுடைய மகிமைக்காய் அதை பயன்படுத்து.
He has given you a house, use it for God's glory.
ஒரு வீட்டை உங்களுக்கு கொடுத்திருப்பார், ஆனால் தேவ மகிமைக்காய் பயன்படுத்து.
You have a lot of spare time in your work, that's a sort of wealth, use it for God's glory.
நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஐஸ்வர்யத்தை போல தான் இருக்கிறது, அதை தேவனுக்கு என்று பயன்படுத்துங்கள்.
And money also.
பணத்தையும் சரி.
Verse 11.
11வது வசனம்.
It says don't reject the discipline of the Lord.
கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
And that's mentioned even in Hebrews 12.
எபிரேயர் 12வது அதிகாரத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது.
God disciplines those whom he loves.
தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார்.
We don't have time to look at all the proverbs, but this is a wonderful book.
நீதிமொழியில் எல்லா வசனங்களும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனால் இது அருமையான ஒரு புத்தகம்.
I want to give you a little taste of some of these verses.
ஒரு சில வசனங்களுடைய ருசியை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
So that you can get stimulated to study the rest of the book.
மீதி உள்ள புத்தகத்தை படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும்.
Verse 12.
12வது வசனம்
of chapter 4.
நான்காம் அதிகாரம் 12வது வசனம்.
A paraphrase of this verse reads like this.
இந்த வசனத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி வாசிக்கலாம்.
As you go step by step,
நீ படிப்படியாக நடந்து போகும்பொழுது,
I will open up the way before you, says the Lord.
நான் உனக்கு முன்பாக வழிகளை திறந்து கொண்டே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That's like these automatic doors that you may have seen in some big supermarkets.
பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கடைகளிலே நீங்கள் போனால் தானாகவே கதவு திறக்கும், அதுபோல.
Or in some major airports.
அல்லது பெரிய பெரிய விமான நிலையங்களிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது.
The door is closed.
அங்கே கதவு அடைக்கப்பட்டிருக்கும்.
As you come near it, it opens.
நீங்கள் அந்த கதவுக்கு அருகாமையில் வரும்பொழுது அது உணர்ந்து உங்களை கதவு திறக்கிறது.
Another door in front of you is also closed.
அதற்கு தாண்டி போகும்போது இன்னொரு கதவு மூடப்பட்டிருக்கிறது.
As you near it, it opens.
நீங்கள் அதற்கு அருகாமையிலே போகும்பொழுது அதுவும் திறக்கிறது.
So this is something like that.
ஆகவே இதுவும் அதுபோல தான்.
As you go,
நீங்கள் போகும்பொழுது,
step by step,
படிப்படியாக,
I will open the way before you.
நான் உனக்கு முன்பாக வழியை திறப்பேன்.
So there may be something way ahead of you which you have not yet reached, it's not yet open.
உங்களுக்கு முன்னாக ஏதோ ஒரு காரியம் இன்னுமாய் திறக்கவில்லை, அது மூடித்தான் இருக்கிறது.
So if you see a door shut in front of you, don't get discouraged.
ஆகவே உங்களுக்கு முன்பாக ஒரு கதவு மூடி இருக்குமேனால் நீங்கள் அதிரியப்பட வேண்டாம்.
You take a step,
ஒரு நடக்க ஆரம்பிங்க.
Forward in obedience to God.
தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு அடி எடுத்து முன்னே வையுங்கள்.
As you near that door, it will open.
அந்த கதவுக்கு அருகாமையிலே போகும்பொழுது அந்த கதவு திறக்கும்.
Of course, if it's not God's will, it will remain shut.
அது தேவ சித்தம் இல்லை என்று சொன்னால் அது மூடியேதான் இருக்கும்.
In Revelation 3, the Lord says, I shut and no man can open. I open and no man can shut.
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு நான் பூட்டுகிறவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
We are in a very blessed position.
ஆகவே நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறோம்.
Nobody can shut a door for us if God wants to open it.
தேவன் ஒரு கதவை திறக்க அவர் தீர்மானித்து விட்டால் வேறு யாருமே அதை பூட்ட முடியாது.
And I want to tell you also, it's no use banging away at a door which God has shut.
தேவன் பூட்டின ஒரு கதவை நீங்கள் போய் தட்டி கொண்டே இருப்பதிலேயும் பிரயோஜனம் இல்லை.
Verse 18 is another lovely verse like that.
இது போல 18வது வசனமும் அருமையான வசனம்.
The path of a righteous man is like the light of dawn when the sun rises, that shines brighter and brighter and brighter till the noonday position.
நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும்.
When you are born again,
நீ மறுபடியும்
பிறக்கும்போது
அது சூரிய உதயம் போல இருக்கிறது.
And then when Christ comes again, that's like noonday position where you become like him perfectly.
மீண்டும் வரும்பொழுது அது மதியானத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலே போல இருக்கும். அப்பொழுது அவர் நீ பிரகாசமாய் இருப்பாய்.
This is the path of the righteous.
இதுதான் நீதிமானுடைய வழி.
See the sun going up in the sky?
வானத்திலே சூரியன் மேலே போகிறதை பாருங்கள்.
Notice the sun never backslides, the sun it goes back.
அந்த சூரியனானது திடீரென்று பின்னாக போவதில்லை, பின்மாற்றமே இல்லை.
It's slow but it steadily rises in the sky.
மெதுவாக தான் போகிறது, ஆனால் மெதுவாக அது உறுதியாக நிலையாக முன்னேறி போய் கொண்டே இருக்கிறது.
That is God's will for all the righteous people according to this verse.
இந்த வசனத்தின் அடிப்படையில் எல்லா நீதிமான்களுக்கும் இதுதான் தேவனுடைய வழியாக இருக்கிறது.
How do we become righteous?
எப்படி நாம் நீதிமான்களாய் மாற முடியும்?
By coming to Christ and accepting the righteousness he clothes us with.
கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவர் நமக்கு தரிப்பிக்கிற நீதியை எடுத்துக்கொள்வதாம்.
From that moment,
அந்த நேரத்தில்
according to this verse, God never wants us to backslide.
இந்த வசனத்தின்படி தேவன் நாம் ஒருக்காலும் பின்வாங்கி போக விரும்புகிறதில்லை.
Backsliding is not God's will for us.
தேவனுடைய சித்தமானது நாம் பின்வாங்கி போக கூடாது என்பதுதான்.
Verse 23 is another lovely verse.
23rd வசனமும் இன்னொரு நல்ல வசனம்.
Watch over your heart with all diligence because all the springs of life flow from that.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
Our words flow from there.
நம்முடைய வார்த்தைகள் அங்கிருந்து
புறப்பட்டு
அங்கிருந்து தான் நம்முடைய ஊழியம் ஓடுகிறது.
Must be kept pure at all times.
எல்லா நேரங்களிலேயும் அது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும்.
That's the only way we can keep the channel clear for the living waters to flow through us.
ஜீவனுள்ள தண்ணீர்கள் ஓடுவதற்கு இது ஒன்றே அந்த வாய்க்காலை சுத்தமாய் வைப்பதற்குரிய வழி.
Here is another good verse for young people.
வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வசனம் இங்கே இருக்கிறது.
When you walk down the streets.
நீங்கள் தெருவில் நடக்கும்பொழுது.
There are temptations on either side.
இரண்டு பக்கமும் உங்களுக்கு சோதனை இருக்கிறது.
Modestly dressed women and posters up on the walls which are ugly.
ஆபாசமாய் உடை அணிந்திருக்கிற பெண்கள், அது மட்டுமல்லாமல் சினிமா போஸ்டர்கள் அசிங்கமாக இருக்கிறது.
Let your eyes look straight in front of you.
உன் கண்கள் நேராய் நோக்கக்கடுவது.
And don't look to the left or right.
வலது புறமாவது இடது புறமாவது பார்க்காதே.
A very good exhortation.
நல்ல ஒரு புத்திமதி.
We can't avoid being tempted in this world.
இந்த உலகத்திலே நாம் சோதிக்கப்படாதபடிக்கு நாம் தடுக்க முடியாது.
But we can avoid looking a second time at what we are tempted by.
நாம் எதனால சோதிக்கப்படுகிறோமோ அதை இரண்டாவது முறை பார்ப்பதை நாம் தடுக்கலாம்.
God can give us grace for that.
அதற்காக தேவன் நமக்கு கிருபை தர முடியும்.
In chapter 5 verse 15 it says drink water from your own well.
5 அதிகாரம் 15 வசனத்திலே பார்க்கிறோம், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரை நீ குடி, பானம் பண்ணு.
That means if you got a wife be satisfied with her, don't go looking at other women.
அவளுடைய பொருள் என்னவென்றால், உனக்கு ஒரு மனைவி இருப்பாளேயானால் அவளிலே நீ திருப்தியாயிரு, மற்ற ஸ்திரிகளை போய் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம்.
When you got a well in your own compound with fresh water, why in the world do you want to go to somebody else's house and draw water?
உடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ளாக சுத்தமான நீர் சுரக்கிறதான ஒரு கிணறு இருக்கும் என்று சொன்னால் ஏன் அடுத்த வீட்டு கிணறுல போய் நீ தண்ணீர் எடுக்க வேண்டும்?
Chapter 6, verse 6 to 10 is a very good exhortation to learn how to be hard working.
6-ல இருந்து 10-ஆம் வசனம் வரை எப்படி கடினமாய் உழைக்கிறது என்பதற்கான புத்திமதிகள் இங்கே காணப்படுகிறது.
Go to the ant, you lazy man.
சோம்பேறிய எருமனிடத்திலே போய் கற்றுக்கொள்.
See that ant prepares in summer for winter.
குளிர்காலத்துக்கென்று வெயில் கால உஷ்ண காலத்திலேயே அது ஆகாரத்தை சேர்த்து வைக்க
ஆரம்பித்துவிடுகிறது. In winter it won't get so much food.
அங்கே மழை காலத்திலே குளிர்காலத்தில் அவ்வளவு ஆகாரம் கிடைக்காது என்று தெரியும்.
It stores it up in summer for the winter.
ஆகவே குளிர்காலத்திற்கென்று உஷ்ண காலத்திலே அது சேர்த்து வைக்கிறது.
Have you seen the size of an ant?
எருமனுடைய அளவை பார்த்திருக்கிறீர்களா?
These small little brown ants.
அந்த மரக்கடலில் இருக்கக்கூடியதான அந்த சிறு எருமைகளை பார்த்திருக்கிறீர்களா?
Can you imagine the size of their brain?
அந்த எருமனுடைய மூளை எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியுமா?
It's so small. But in that little brain,
அந்த குட்டி மூளையிலே
it's got enough sense to say I must store up for the future.
நான் எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் அந்த மூளையில உதிக்கிறது.
What shall we say about all the foolish believers who save nothing for the future?
எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்காத புத்தியீனமான விசுவாசிகளை குறித்து நாம் என்ன சொல்லலாம்?
And when they have a need,
அவர்களுக்கு தேவை என்று வரும்பொழுது
they go to different people and say, brother, can I borrow some money from you?
சகோதரி, உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் பணம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள்.
Why?
ஏன்?
Because in the years when they had plenty, they never saved anything.
திரளாய் இருந்த காலங்களிலே அவர்கள் ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை.
They didn't even have the brains of the small ants.
இந்த சிறு எருமனுடைய மூளை கூட அவர்களுக்கு இல்லை.
They were too lazy to think about that.
அதை குறித்து எண்ணுவதற்கு அவர்கள் சோம்பேறிகளாக இருந்திருக்கிறார்கள்.
It's pathetic when people are in need that they become beggars when they could have saved earlier.
ஆரம்ப காலங்களிலே அவர்கள் நினைத்திருந்தால் சேர்த்து வைத்திருக்க முடியும், ஆனால் இப்பொழுதோ அவர்கள் பரிதாபமான நிலையில இருந்து பிச்சை எடுக்கிறார்.
I met numerous believers like this.
இப்படி பல விசுவாசிகள்
they say they trust God.
நான் தேவனை நம்புகிறேன்.
They are not trusting God, they are trusting in other believers.
அவர்கள் தேவனை நம்புவதிலே மற்ற விசுவாசிகளை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
In chapter 6 verse 21 it tells us what God's word can do for us.
6 அதிகாரம் 21 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும் என்று சொல்கிறது.
Tie God's word around your life, it'll walk, it'll guide you and watch over you, verse 22, and it'll talk to you.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இதயத்தில் அணிந்து கொண்டிருந்தால் நீங்கள் நடக்கும்போது வழிகாட்டும் படுக்கும்போது காப்பாற்றும் விழிக்கும்போது சம்பாஷிக்கும்
day and night that God's word will guide you
இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை உங்களை வழிநடத்தும்
chapter 7 tells the story of a foolish man who was deceived by a very loose woman who didn't have any morals
ஏழாம் அதிகாரத்திலே ஒரு புத்தியனமான வாலிபன் அவன் ஒரு கெட்ட ஸ்திரீனால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவதை பார்க்கிறோம்
here's a warning for you all young men to be careful about loose type of women
இங்கே ஆபாசமா இருக்கக்கூடிய ஸ்திரீகளிடத்திலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று இங்கே புத்திமதி எல்லா வாலிபர்களுக்கும் சொல்லப்படுகிறது
many women have ruined the lives of men who could have had a tremendous ministry for god
தேவனுக்கு நல்ல ஊழியத்தை செய்திருக்கக்கூடிய வாலிபர்கள் அநேகர் இப்படிப்பட்ட பெண்களினாலே கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்
so young men should read this chapter
ஆகவே வாலிபர்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்க வேண்டும்
chapter 8 speaks about wisdom which is pictured like a woman
எட்டாம் அதிகாரத்திலே ஞானத்தை ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக வர்ணித்து கூறுகிறார்கள்
And it says in verse 34 blessed is the man who listens to me watching at my gates daily
என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவிடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 34ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்
every day we must listen to what god has to say to us
ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனித்து கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்
his wisdom
அவருடைய ஞானத்தை அப்படி பெற்றுக்கொள்ள
வேண்டும் that will protect us from many dangers
இது अनेक ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும்
In chapter 9 verse 1
9th adhigaram 1 vasanam
we read about wisdom building her house
ஞானம் தன் வீட்டை கட்டுகிறதை குறித்து வாசிக்கிறோம்
and she has hewn out her 7 pillars
ஏழு தூண்களை சித்திரம் தீர்த்து கட்டுகிறாள்
those 7 pillars are mentioned in James chapter 3 and verse 17
அந்த ஏழு தூண்களையும் நாம் யாக்கோபு 3rd adhigaram 17th vasanathile vaasikkirom
notice them
இதை நீங்கள்
பாருங்கள் these are the 7 pillars of wisdom
இங்கே ஏழு தூண்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
the wisdom from above
பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ
the first pillar is purity
முதலாவது தூண் சுத்தம்
then peaceableness
பின்பு சமாதானம்
then gentleness
சாந்தம்
then reasonableness
இணக்கம்
then mercy
இரக்கம்
and then being unwavering
உறுதியா இருப்பது
and then finally without hypocrisy
மாயமில்லாமல் இருப்பது
these are the 7 pillars of wisdom
இவைகள் தான் ஞானத்தின் ஏழு தூண்கள்
and This is the house that we build in the church.
சபையில இப்படிப்பட்ட வீட்டை தான் நாம் கட்டுகிறோம்.
It's only with wisdom that we can build the church.
ஞானத்தினால் மட்டுமே நாம் சபையை கட்ட முடியும்.
If we want to build it then we must have all these qualities.
நாம் அப்படி சபையை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த குணாதிசயங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும்.
As I said most of these exhortations are for young people.
நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புத்திமதிகள் எல்லாம் அநேகமாக வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது
chapter 10 onwards
10ஆம் அதிகாரத்தில்
we have a number of general exhortations
பொதுவாக இருக்கக்கூடிய புத்திமதிகளை பார்க்க
each one of them is so good
ஒவ்வொன்றும் அவ்வளவு நன்மையா இருக்கிறது
I'm sorry we don't have time to go through each one of them individually
ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்ப்பதற்கு நேரமில்லை ஆகவே நான் வருத்தப்படுகிறேன்
but
ஆனால்
I'll just highlight a few
ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன்
proverbs 10:12 says love covers all transgressions
நீதிமொழிகள் 10:12 பார்க்கிறோம் அன்பு சகல பாவங்களையும் மூடும்
This is what Peter quotes in his epistle in 1 Peter 4:8
1 பேதுரு 4:8 பேதுரு இதை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார்
If you really love a person you'll cover all his weaknesses and not expose them
ஒரு நபரை நீங்கள் அதிகமாக நேசித்தால் அவருடைய பலவீனங்களை முழுவதிலே ஒழிய அவைகளை வெளிரங்கமாக்க மாட்டீர்கள்
That's how God has dealt with you and me
இப்படி தான் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்பட்டிருக்கிறார்
There are many things you've done which you're ashamed of God doesn't expose it.
நீங்கள் செய்த அநேக காரியங்களை குறித்து வெட்கப்படுகிறீர்கள் ஆனால் தேவன் அதை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை.
And let me tell you something if you want to be wise.
நீ ஞானமா இருக்க வேண்டுமானால் நான் ஒன்று சொல்கிறேன்.
If you know a bad story about someone, keep it to yourself.
வேறு யாரை பற்றியாவது ஒரு கெட்ட காரியத்தை நீங்கள் அறிந்திருந்தால் சொன்னால் உங்களுக்குள்ளே வைத்துக்
கொள்ளுங்கள். Let it die with you.
அது உங்களுக்குள்ளே மறுத்து போகட்டும்.
Don't go on talking about it.
அதை குறித்து மற்றவர்களிடம் போய் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம்.
God will honor you.
தேவன் உங்களை கனப்படுத்துவார்.
If you love a person, love covers a multitude of sins
நீங்கள் ஒரு நபரை நேசித்தால் அந்த அன்பு சகல பாவங்களை மூடும்
if you hear something about another person's children
வேறு ஒரு நபருடைய பிள்ளைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது
ask yourself if your own children had done that would you want everybody talking about it
உங்கள் சொந்த பிள்ளைகள் அதை செய்திருந்தால் எல்லாரும் அதை பற்றி பேச விரும்புவீர்களா என்று கேட்டு பாருங்கள்
you treat other people well and god will treat you well
மற்றவர்களை நன்றாக நடத்தினீர் என்று சொன்னால் தேவன் உங்களை நன்றாக நடத்துவார்
In chapter 10 verse 22
10th adhigaram 22nd vasanam
we read the blessing of the lord makes rich and there is no sorrow in it
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுரத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார்
or another translation says toiling will not increase it
இன்னொரு மொழிபெயர்ப்பிலே கஷ்டப்படுகிற ஒரு கஷ்டம் அது அதிகமாய் கொண்டே போகாது
the more you work hard is not going to produce anything more
எந்த அளவு இன்னும் அதிகம் அதிகமாக வேலை செய்தால் அதிகமாக உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது.
Blessing of the Lord that we need more than anything else.
எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் தேவை.
An example.
உதாரணமாக
in John chapter 6 in the feeding of the 5000.
யோவான் 6 ஆம் அதிகாரத்தில் 5000 பேரை போஷிக்கிற காரியத்தை குறித்து.
Any amount of work could not have multiplied those 5 loaves to feed the 5000.
அந்த எவ்வளவு தான் அதிகமாக வேலை செய்திருந்தாலும் அந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கு போஷித்திருக்க முடியாது.
When God blessed it.
ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை
everybody was fed and there was even 12 baskets left over.
எல்லாரும் போஷிக்கப்பட்டு மீதி 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள்.
10:31 says the mouth of the righteous flows with wisdom.
10 அதிகாரம் 31 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்.
You can know whether a man is righteous by the way he speaks according to this verse.
இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் நீதிமானா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
The tongue is a very good test of whether we are righteous or not.
நாம் நீதிமான்களா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு நாவு நல்ல ஒரு சோதனை.
May God help us to take these exhortations seriously.
இந்த புத்திமதிகளை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible and we have come to the book of Proverbs.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த தொடரில் இப்பொழுது நாம் நீதிமொழிகள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
We looked at the first 10 chapters in our last study.
கடந்த நிகழ்ச்சியிலே நாம் முதல் 10 அதிகாரங்களை பார்த்தோம்.
And now we come to chapter 11.
இப்பொழுது நாம் 11 அதிகாரத்துக்கு வருவோம்.
As I said, we are looking only at some of the important verses.
நான் ஏற்கனவே சொன்னது போல சில முக்கியமான வசனங்களை மட்டும்தான் நாம் தியானிக்கிறோம்.
And I hope that will give you an incentive to study the whole book more thoroughly.
முழு புத்தகத்தையும் நீங்கள் நன்றாக படிப்பதற்கு இது உங்களுக்கு ஊக்கத்தை தரும் என்று நான் நம்புகிறேன்.
Proverbs chapter 11.
நீதிமொழிகள் 11 அதிகாரம்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
The integrity of the upright will guide them.
செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும்.
The first thing that God looks for from us is honesty.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் உத்தமம்.
If he doesn't find honesty, we go no further with God.
நம்மிடத்திலே உத்தமம் காணப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ள நாம் முன்னேற முடியாது.
But if we are honest, we'll find that God guides us into his will even if we don't hear his voice very clearly.
நாம் உத்தமமா இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை தெளிவாய் நாம் கேட்க முடியாவிட்டாலும் கூட அவர் நம்மை தம்முடைய பாதைகளிலே நடத்துகிறாராம்.
That sincerity of our life will guide us into the right path.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உத்தமமானது நம்மை செம்மையான வழியிலே நடத்தும்.
In chapter 11 verse 24 and 25 we see a very interesting divine principle.
நீதிமொழிகள் 11 அதிகாரம் 24 25 இலே இன்னும் ஒரு முக்கியமான தத்துவத்தை பார்க்கிறோம்.
This is one of the paradoxes of the Christian life which worldly people cannot understand.
உலக ஜனங்கள் புரிந்துகொள்ள முடியாத ஒரு முரணான ஒரு காரியமா இருக்கிறது போல தெரிகிறது.
That in order to receive from God you got to give.
தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்.
And to receive more you got to give more.
நீங்கள் அதிகமாய் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதிகமாய் கொடுக்க வேண்டும்.
The only thing is a lot of people have limited it to money.
அநேகர் பணத்தை கொடுப்பதோடு கூட நிறுத்தி விடுகிறார்கள்.
But that's because they are covetous preachers themselves.
ஏனென்றால் அவர்கள் பிரசங்கியார்கள் பொருளாசையுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே.
The first thing we are commanded in the New Testament to give to God is our heart and our body.
முதலாவதாக நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இருதயத்தையும்.
Money comes after that.
அதற்கு பிறகுதான் பணம் வருகிறது.
But the principle is this.
ஆனால் தத்துவம் இதுதான்.
If you seek to serve others, God will serve you.
நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு சேவை செய்வார்.
And if you are generous with others, God is very generous with you.
மற்றவர்கள் மீது நீங்கள் உதார குணமுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்கள் மீது உதார குணமுள்ளவராக
இருப்பார். And if you water other people's plants, God will water your plant.
மற்றவர்களுடைய செடிகளுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சும் பொழுது தேவன் உங்களுடைய செடிகளுக்கு நீர் பாய்ச்சும்.
So if you want God to water you and keep you fresh every day of your life,
ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையை கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு நீர் ஊற்ற வேண்டும் என்றால்
you must seek to give out what God has given you.
தேவன் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் வெளியே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
Have you received something revelation from the Lord in his word?
அவருடைய வார்த்தையில ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
Don't keep it to yourself, give it out.
நீங்களாக வைத்துக் கொள்ள வேண்டாம், கொடுங்கள்.
Begin to think about the needs of others.
மற்றவருடைய தேவையை குறித்து எண்ணி பாருங்கள்.
See how you can bless them.
அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று பாருங்கள்.
And as you do that, you'll find that God blesses you also abundantly.
தேவன் உங்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார்.
Chapter 12 verse 23.
12 ஆம் அதிகாரம் 23 ஆம்
வசனம். Says a wise man conceals knowledge, but the heart of fools proclaims folly.
விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியனத்தை பிரசித்தப்படுத்தும்.
A wise man is not keen to display his knowledge.
ஒரு விவேகமுள்ள மனிதன் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அவாவனுக்கு இருக்கு.
He may know a great deal but he keeps it to himself.
அநேக காரியங்களை அவன் அறிந்திருந்தாலும் அறிந்தவன் போல வெளியே காட்டிக்கொள்ள மாட்டான்.
A foolish man however is ready to give his opinion on anything and everything.
ஒரு மூடனோ எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய கருத்தை சொல்லுவான்.
In chapter 14, verse 12,
14th adhigaram 12th vasanam,
it says, there is a way that seems right to a man, but the end is the way of death.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவு மரணம்.
So, there are many things which may appear right to our human wisdom.
நம்முடைய மனுஷிக ஞானத்திற்கு பல காரியங்கள் செம்மையாய் இருக்கிறது போல தோன்றலாம்.
But finally, ends up in death.
ஆனால் அது கடைசியிலே பார்க்கும் பொழுது மரணத்திலே போய் முடிவடைகிறது.
Now this verse is repeated again in chapter 16 verse 25.
இதே வசனம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
Why does God repeat something just two pages later?
ஏன் இரண்டு பக்கங்களுக்குள்ளாக தேவன் ஒரே வசனத்தை மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டும்?
It must be something important.
அது முக்கியமானதா இருந்திருக்க
வேண்டும். So if you missed it the first time you read, you get it when you come to chapter 16.
முதல் முறை 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை கவனிக்காமல் விட்டிருந்திருந்து சொன்னால் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் மீண்டும் உங்களுக்கு வந்து வருகிறது.
Very often we don't see God's will in something.
அடிக்கடி நாம் தேவ சத்தத்தை சில காரியங்களில் தேடுவதில்லை.
Because we already know or we think we know.
நாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
But the way which seems right to you is the way of death.
ஆனால் உங்களுக்கு செம்மையாய் சரியாய் தோன்றுகிற வழிகள் அது மரண வழிகளாக இருக்கலாம்.
God wants to lead us in the way of life.
தேவன் நம்மை ஜீவ வழியில் நடத்த விரும்புகிறார்.
In many areas it's good to remember this verse, there's a way which seems right to man but it ends up in death.
அநேக பகுதிகளிலே இந்த வசனத்தை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம்.
Because God says my ways are not your ways.
என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று தேவன் சொல்கிறார்.
As the heavens are high above the earth, so are different are my ways from your ways.
வானங்கள் பூமியை காட்டிலும் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அது போல என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது.
To find God's ways, we must be willing to give up our own ways.
ஆகவே தேவனுடைய வழியை கண்டுபிடிப்பதற்கு ஒரே வழி நம்முடைய வழிகளை விட்டுவிடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
Chapter 15 and verse 13.
15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
A joyful heart makes a cheerful face.
மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்.
And also it says a cheerful heart, verse 15, has a continual feast.
அதே போல 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் மன ரம்யமோ நித்திய விருந்து.
There's a great emphasis in the book of Proverbs on having joy and cheerfulness in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாய் முகமலர்ச்சியாய் இருப்பதற்கு அதிக முக்கியத்துவம் நீதிபொழியில் கொடுக்கப்படுகிறது.
They didn't have this ability in the old covenant.
பழைய உடன்படிக்கை கீழாக அந்த திறமை அவர்களுக்கு இல்லாதிருந்தது.
But the new covenant is righteousness with joy in the Holy Spirit.
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே பார்க்கிறோம் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
And so a joyful heart is a very important feature of new covenant life.
புது உடன்படிக்கை வாழ்க்கையின் ஒரு அம்சம் என்னவென்றால் சந்தோஷமுள்ள ஒரு இருதயம்.
Chapter 16 and verse 18.
16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
Pride goes before destruction and a haughty spirit before falling.
அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை.
There's only one reason why anybody falls into sin.
பாவத்திலே ஒருவன் விழுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு.
And that's pride.
அது பெருமை.
There's no other reason why anybody falls into sin.
ஒருவன் பாவத்திலே விழுவதற்கு வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை.
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
And if a person remains in humility, he'll always have grace.
ஒரு மனிதன் தாழ்மையிலே எப்பொழுதும் நிலைத்திருப்பானால் அவனுக்கு எப்பொழுதும் கிருபை இருக்கும்.
And when he's under grace, he gets victory over sin.
கிருபைக்கு கீழாக இருக்கும் பொழுது அவனுக்கு பாவத்தின் மேல் வெற்றி கிடைக்கிறது.
So here it says that all fall goes on the way of pride.
ஆக இங்க எல்லா விடுதலுக்கு முன்னானது மனமேட்டும் என்று பார்க்கிறோம்.
No matter how much God may bless us or use us, we need to keep our face in the dust, acknowledge that He is Lord.
தேவன் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருந்தாலும் ஊழியத்தை ஆசீர்வதித்திருந்தாலும் நாம் எப்பொழுதும் தூளிலே நம்முடைய முகத்தை வைத்து நம்மை தாழ்த்த வேண்டியிருக்கிறது.
If we keep that in mind, we can never fall.
இதை நாம் மனதில் வைத்திருப்போமானால் நாம் ஒரு காலம் விழ மாட்டோம்.
Chapter 17 and verse 9.
17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
Says he who covers a transgression seeks love.
குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான்.
Has somebody done you some wrong?
யாராவது உங்களுக்கு ஒரு தவறை செய்து விட்டார்களா?
And did they hurt you or insult you?
அவர்கள் உங்களை நிந்தித்து உங்களுக்கு தீமை செய்திருக்கிறார்களா?
Forgive it.
மன்னியுங்கள்.
Ignore it.
அதை காணாமல் விட்டுவிடுங்க.
That is the way of love that a godly man walks in.
இந்த அன்பின் பாதையிலே தான் தேவ மனிதன் நடப்பான்.
In chapter 17 verse 28.
17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
It's a lovely verse.
அருமையான ஒரு வசனம்.
Even a fool when he keeps silent is considered wise.
பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான்.
So if you are foolish,
நீ மூடனாயிருந்தால்,
and you want people to consider you to be wise,
நீ ஞானமா இருக்கிறாய் என்று மக்கள் என்ன
வேண்டுமானால், you know what to do.
உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று
தெரியும். Just keep your big mouth shut.
பெரிய வாயை மூடி கொண்டிருந்தால் போதும்.
And then when your mouth is shut,
வாய் மூடி இருக்கும் பொழுது,
people will think,
ஜனங்கள் என்ன எண்ணுவார்கள்?
Oh, that man is a man of deep wisdom. He is silent.
இவன் அமைதியா இருக்கிறான், பெரிய ஞானி போல இருக்கிறதே.
If you had opened your mouth, everybody would have seen that you're a fool.
வாயை மட்டும் திறந்து விட்டால் எல்லாருமே நீங்கள் மூடன் என்று அறிந்து கொள்வார்கள்.
What a good exhortation that is.
என்ன நல்ல ஒரு புத்திமதி பாருங்க.
Be quick to hear and slow to speak.
கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும்
especially when we are young and foolish
குறிப்பாக நாம் இளைஞர்களாய் புத்தியினர்களாய் இருக்கும்
பொழுது we must be slow to speak
நாம் பேசுவதற்கு தாமதமாய் இருக்க
வேண்டும் and quick to hear
கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும்
that will protect us from losing our testimony
இது நம்முடைய சாட்சியை இழப்பதிலிருந்து நம்மை பாதுகாக்கும்
chapter 18 and verse 12
18 ஆம் அதிகாரம் 12
the last part it says before humility is honor
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை
so humility goes before honor sorry humility goes before honor
மேன்மைக்கு முன்பாக செல்கிறது தாழ்மை
so if we want god's honor we must be humble
தேவனுடைய கணம் தேவனுடைய மேன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் தாழ்மையா இருக்க
வேண்டும் chapter 18 verse 16
18 அதிகாரம் 16 வசனம்
A man's gift makes room for him and brings him before great men.
ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியவர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு வரும்.
It's through the gift God gives you which he will make others recognize that he makes room for you in the church.
உனக்கு இருக்கக்கூடிய வெகுமதியை மற்றவர்கள் அறிந்து கொண்டு அறியும் பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு வழி விடுவார்கள் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கும்.
Don't try and fight and try to get a position in the church.
ஆகவே சபையிலே சண்டை போட்டு ஒரு ஸ்தானத்தை நீங்கள் பிடிக்க வேண்டாம்.
Pursue after the gifts of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள்
நாடுங்கள். And when God gives you his gifts
தேவன் தம்முடைய வரங்களை உங்களுக்கு
கொடுக்கும் Nobody will be able to stop you.
யாருமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது.
You will come into the place which God has planned for you.
உங்களுக்கு என்று தீர்மானித்த அந்த இடத்துக்கு நீங்களாக வருவீர்கள்.
Chapter 18 verse 19.
18 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனம்.
A brother offended is harder to be won than a strong city.
அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலாம் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது.
This is why we have to be very careful in relationships.
ஆகவே தான் நாம் உறவுகளிலே மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும்.
Of course, if you are a mature brother, you never get offended with anybody.
நாம் ஒருவளை வளர்ந்த சகோதரா இருந்தால் யாரிடத்திலும் மனத்தாங்கல் அடைய மாட்டோம்
பட் சச் பிரதர்ஸ் ஆர் வெரி ரேர்
ஆனால் அப்படிப்பட்ட சகோதரர்களை பார்ப்பது மிகவும் அரிது
மோஸ்ட் பிரதர்ஸ் கெட் ஆஃபெண்டட் வித் சம்திங் ஆர் தி அதர்
ஏதோ ஒரு சிறு காரியத்தினாலே அநேக சகோதரர்கள் அவர்கள் மனத்தாங்கல் அடைகிறார்கள்
தட்ஸ் வை வி ஹேவ் டு பீ வெரி கேர்ஃபுல் அபௌட் வாட் வி சே
ஆகவே நாம் பேசுகிற காரியத்தை குறித்து மிகவும் எச்சரிப்பாக
இருக்க வேண்டும் ஆல் வாட் வி ரைட்
அல்லது நாம் எழுதுகிற காரியங்களை குறித்து எச்சரிப்பாக
இருக்க வேண்டும் பிரேக் எ ரிலேஷன்ஷிப் தட் ரிமைன்ஸ் ப்ரோக்கன் ஃபார் இயர்ஸ்
ஏனென்றால் ஒரு உறவை முறித்து விட்டால் அநேக வருஷங்களாக அது முறிந்த உறவாகவே இருக்கும்
சாப்டர் 18 வெர்ஸ் 21
18 ஆம் அதிகாரம் 21 ஆம் வசனம்
டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் தி பவர் ஆஃப் தி டங்
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது
தட் இஸ் சோ ட்ரூ
இது மிகவும் மெய்யான காரியம்
யூ நோ தேர் இஸ் எ டங் ஆஃப் ஃபயர் தட் செட் ஆன் ஃபயர் பை தி ஹோலி ஸ்பிரிட்
பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவோலி அனுப்பினார்
And then James 3 says our tongue can be set on fire from hell.
நரகத்தினுடைய அக்னியை கூட நம்முடைய நாவு பற்றி எரித்து விடும் என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம்.
The natural tendency of our life is to speak selfishly seeking our own.
நம்முடைய இயற்கை சுபாவமே நம்மை பற்றியே பேசுவது நமக்கானவிலே தேடுகிற காரியங்களை குறித்து பேசுவதாகும்.
If we humble ourselves, judge ourselves.
நம்மை நாமே தாழ்த்தி நியாயந்தீர்க்கும் பொழுது
and allow the Holy Spirit to control our tongue.
பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய நாவை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் பொழுது
he can help us to spread life instead of death
மரணத்திற்கு பதிலாக ஜீவனை நாம் மற்றவர்களுக்கு வழங்க முடியாய் தேவன் நம்மை பயன்படுத்த
முடியும் chapter 19 verse 17
19 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனம்
when you help a poor person financially you know you're actually giving him loan to the lord
நீங்கள் ஏழைக்கு பொருளாதார உதவி செய்யும் பொழுது பண உதவி செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கே கடன் கொடுக்கல் என்று தெரியுமா
and he will repay you the lord himself will repay you for the good deed you did
நீங்கள் செய்த அந்த நல்ல காரியத்திற்கு கர்த்தரே அதை திரும்ப கொடுப்பார்
so everything you do for a poor believer
ஒரு ஏழை விசுவாசிக்கு நீங்கள் செய்கிற
காரியம் Lord takes note of it and he'll repay you for it.
தேவன் அதை குறித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு அதை திரும்ப கொடுப்பார்.
And then further in chapter 19 and verse 18.
19 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனம்.
Discipline your son while there's hope and do not desire his death.
நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிட்சை செய் ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விட்டாய்.
Proverbs speaks a lot about disciplining our children.
நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதை குறித்து நீதிமொழிகள் அதிகமாக பேசுகிறது.
If you want to save them from hell.
அவர்களை நரகத்திலிருந்து தப்ப வைக்க வேண்டுமானால்
Chapter 20 and verse 14.
20th adhigaram 14th vasanam.
This is a technique of that people use when they want to buy something.
ஜனங்கள் பொருட்களை வாங்கும் பொழுது இந்த உத்தியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்.
They tell a lie.
அவர்கள் ஒரு பொய் சொல்கிறார்கள்.
They say to the shopkeeper, "No, that's bad. It's not worth so much."
இது ஒண்ணு அவ்வளவு விலை போறாதுங்க. இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கு. இது போய் இவ்வளவு விலை சொல்றீங்க.
They're telling a lie.
அவர்கள் பொய் சொல்கிறார்கள்.
And then when they get it for low price.
அது நல்ல குறைந்த விலைக்கு வாங்கின உடனே
they go away and boast it says You know what price I got this for?
அவர்கள் மற்றவர்களை பார்த்து இது என்ன விலைக்கு சொல்லுங்க பாப்போம்.
A Christian should never behave like that.
ஒரு கிறிஸ்தவன் அப்படி நடந்து கொள்ளவே
கூடாது. It is hypocrisy.
அது மாய்மாலம்.
Chapter 21 verse 2.
21 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனம்.
it says here that every man's way is right in his own eyes, but the Lord weighs the hearts.
மனுஷனுடைய வழி எல்லாம் உங்களுக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்த பார்க்கிறார்.
Remember that to God, the motive with which you do something is more important than what you do.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தேவனுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனா எந்த நோக்கத்தோடு கூட செய்கிறீர்கள் என்பதுதான் தேவனுக்கு முக்கியம்.
If the motive is bad,
அங்கு உள் நோக்கமானது கெட்டதாக இருக்குமானால்,
the whole action is bad.
முழு கிரியையுமே கெட்டதாய் மாறிவிடும்.
Chapter 21, verse 13.
21st அதிகாரம் 13th வசனம்.
He who shuts his ear to the cry of the poor will cry himself and God will not hear him.
ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவனை தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தேவன் கேட்க மாட்டார்.
செல்ஃப் எக்ஸ்பிளானேட்டரி.
அந்த வசனம் நன்றாக விளக்கமாகவே இருக்கிறது.
Chapter 21, verse 19.
21st அதிகாரம் 19th வசனம்.
It's better to live in a desert land than with a conscientious, contentious and vexing woman.
சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீடனை குடியிருப்பதை பார்க்கலாம், வனாந்தரத்திலே குடியிருப்பது நலம்.
Solomon, who wrote this, must have had a lot of experience. He had 700 wives.
சாலமோனுக்கு 700 மனைவிகள் இருந்தபடினாலே அனுபவத்தோடு கூட தான் எழுதியிருக்கார் போலும்.
In chapter 22 and verse 4.
22nd அதிகாரம் 4th வசனம்.
It says the reward of humility and the fear of the Lord are riches and honor and life.
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கும் வரக்கூடிய பலன் ஐஸ்வரியமும் மகிமையுமாகும்.
When we are humble,
நாம் தாழ்மையாக இருக்கும்
பொழுது, and we fear God,
கர்த்தருக்கு பயப்படும் பொழுது,
the result is spiritual riches,
அதனுடைய பலன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம்,
spiritual honor,
ஆவிக்குரிய மகிமை,
and spiritual life,
ஆவிக்குரிய ஜீவன்.
Then in chapter 22 and verse 29,
22nd அதிகாரம் 29th வசனம்,
it says, do you see a man who's hard working,
தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிற மனிதனை பார்க்கிறாயா,
careful in his work,
அவன் கடினமாய் உழைக்கிறவன், ஜாக்கிரதையா இருக்கிறவன்,
such a man will stand before kings,
அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்.
This is a good verse to apply to study of God's word.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு நல்ல ஒரு வசனமா இருக்கிறது.
And if you are diligent in serving the Lord,
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ ஜாக்கிரதையா இருப்பாயா,
God will open many doors of service for you.
ஊழியத்திற்கு பல கதவுகளை தேவன் உங்களுக்கு திறப்பார்.
Chapter 23,
23rd அதிகாரம்,
verse 31,
31rd வசனம்,
it says, don't look on the wine when it is red, when it sparkles in the cup.
மதுபானத்தில் ரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை நீ பார்க்காதே.
This is an exhortation to avoid all highly fermented wine.
போதை கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நாம் தவிர்ப்பதற்கு இது அருமையான ஒரு எச்சரிப்பின் வசனம்.
Most of the alcohol in the world is something we should avoid.
இந்த உலகத்தில் காணப்படுகிற பெரும்பான்மையான எல்லா சாராயமான காரியங்களையும் நாம் வெறுக்க வேண்டும்.
In chapter 24 and verse 11,
24th அதிகாரம் 11th வசனம்,
it says, deliver those who are being taken away in death and those who are staggering to slaughter, hold them back.
மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமான விடுவி.
This is a great exhortation to challenge us to engage in evangelism.
சுவிசேஷத்திலே நாம் ஈடுபட்டு இந்த வேலை செய்வதற்கு இது நல்ல ஒரு புத்திமதி.
Chapter 24 and verse 17,
24th அதிகாரம் 17th வசனம்,
don't rejoice when your enemy falls, don't let your heart be glad when he stumbles.
உன் சத்துரு விழும் பொழுது நீ மகிழ்ச்சியாயிராதே, சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களி கூறாதிருப்பதா.
Vengeance belongs to God.
பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது.
But we are not to get involved in that at all.
ஆனால் நாம் அதிலே போய் ஈடுபடக்கூடாது.
And we don't have to be eager as to decide when God is going to take vengeance.
எப்பொழுது தேவன் பழி வாங்க போகிறார் என்பதை ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்க
கூடாது. Leave your enemies in God's hands.
உங்களுடைய சத்துருக்களை தேவனுடைய கையில்
விட்டு விடுங்கள். Let God deal with them.
தேவன் அவர்களோடு.
Your job is to love them and be good to them.
உன்னுடைய வேலை அவர்களை நேசித்து அவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும்.
Chapter 24 verse 27,
24th அதிகாரம் 27th வசனம்,
it says, prepare your work outside, make it ready, and then go and build your house.
வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலிலே அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு.
That means when you are considering marriage, first get a job, support yourself, and then get married.
திருமணத்தை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், பிறகு அதன் மூலமாக உங்களை நீங்களே தாங்கிக் கொள்ளுங்கள், பிறகு திருமணம் செய்யுங்கள்.
If you don't earn enough money to support a family, then you're probably not ready to get married.
ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் திருமணத்துக்கு இன்னும் ஆயத்தமா இல்லை என்றுதான் அர்த்தம்.
In chapter 24 and verse 30 to 34 is a repetition of that exhortation to study, to learn from the ant.
எருமிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய பாடத்தை மீண்டுமாய் 32-34 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார்.
To work hard.
கடினமாய் வேலை செய்ய வேண்டும்.
In chapter 25,
25th அதிகாரம்,
verse 14,
14th வசனம்,
like clouds and wind without rain, so is a man who boasts of his gifts falsely.
கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கு காற்றுக்கும் சரி.
There are many people today who are boasting about gifts that they don't have.
அநேக ஜனங்கள் இன்றைக்கு தங்களுக்கு இல்லாத வரங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டிக்
கொண்டிருக்கிறார்கள். Many people claim to have the gift of healing who don't have it.
அநேகர் குணமாக்கும் வரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இல்லை.
They claim to have the gift of miracles but they don't have it.
அற்புதங்களை செய்யும் சக்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இல்லை.
And when they discover that they don't have it,
தங்களுக்கு இல்லை என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது
they want to keep up the pretense of it by psychological tricks which they use when speaking to an audience.
மக்களிடத்திலே பேசும் பொழுது ஏதோ மனோதத்துவ ரீதியிலே அவர்கள் காரியங்களை செய்து தங்களுக்கு இந்த மரங்கள் இருப்பது போல அவர்கள் காண்பிக்கிறார்கள்.
A man like that,
அப்படிப்பட்ட மனிதன்,
is compared here to a farmer.
அவன் ஒரு விவசாயிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
Looking at the clouds in the sky,
அவன் வானத்தின் மழையில் மேகங்களை பார்த்து
hoping that he'll get rain.
மழை வரும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
So in the same way, all these people expect something from you, the great preacher.
நீ பெரிய பிரசங்கியா இருக்கிற முன்னிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்
கொண்டிருக்கிறார். But they're disappointed.
ஆனாலும் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள்.
Because they don't get it from you.
ஏனென்றால் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை.
Maybe one or two drops of rain come.
ஒன்று இரண்டு சொட்டு மழை பெய்யலாம்.
But not the big showers.
ஆனால் பெரிய மழை அங்கே இல்லை.
That you gave them an impression would come.
பெரிய மழை தருவது போல நீங்கள் அவர்களுக்கு காண்பித்தீர்கள் ஆனால் அந்த மழை இல்லை.
Then chapter 26 verse 4.
26 அதிகாரம் 4 வசனம்.
It's a very interesting verse.
நல்ல அருமையான வசனம்.
It says here, don't answer a fool according to his folly.
ஒரு மூடனுக்கு அவன் மதியின திரும்பி மறு உத்தரவு கூடாதே.
Lest you be like him.
கொடுத்தால் நீ அவனைப் போல ஆவாய்.
And the next verse says,
அடுத்த வசனம் சொல்கிறது,
answer a fool according to his folly, lest he be wise in his own eyes.
மூடனுக்கு அவன் மதியின திரும்பி உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான்.
So what is the right thing? Is the first verse right or the next verse right?
இப்பொழுது சொல்லுங்கள், முதல் வசனம் சரியா அல்லது இரண்டாவது வசனம் சரியா?
Because it looks as if it's contradicting each other.
இந்த இரண்டு வசனமே முன்னுக்கு பின் முரணாக இருப்பது போல தெரிகிறது.
The reason is because there are two types of fools in the world.
என்ன காரணம் என்றால் இந்த உலகத்தில் இரண்டு விதமான மூடர்கள் இருக்கிறார்கள்.
And if it's fool A, then answer him.
No, do not answer him. முதலாவது A என்கிறதான ஒரு மூடன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டாம்.
If it's fool B, answer him.
B என்ற வகையை சேர்ந்த முட்டாளாக இருந்தால் அவனுக்கு பதில் கொடுங்க.
Jesus would answer some questions but not answer certain other questions.
இயேசு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார், ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை.
When Herod asked him questions,
ஏரோது அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார்.
He was fool A and God didn't answer him anything.
அவன் A வகையை சேர்ந்த மூடனாக இருக்கிற அப்படினால அவனுக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை.
There are people who ask with wrong motives.
தவறான நோக்கத்தோடு கூட சில சில கேள்விகளை கேட்கிறார்கள்.
Jesus recognized that.
இயேசு அதை
அறிந்து He wouldn't answer him.
அவர் பதில் சொல்ல மாட்டார்.
So we don't have to answer everybody who asks us something.
ஆகவே நம்மிடத்திலே எல்லா காரியங்களும் கேட்கிற எல்லாருக்கும் நாம் பதில் சொல்ல தேவையில்லை.
Chapter 27,
27ஆம் அதிகாரம்,
verse 1.
1ஆம் வசனம்.
Do not boast about tomorrow for you do not know what a day can bring forth.
நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே.
Many people boast about what is going to happen in the coming days.
வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அநேகர் பெருமை
பாராட்டுகிறார்கள். James says, always say, if the Lord wills, we will live.
கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்று நீங்கள் சொல்லுங்கள்.
யாக்கோபு
சொல்கிறார், அப்படியானால் நாங்கள் இதை செய்வோம்.
That's the way we should talk about the coming days.
இப்படித்தான் நாம் வரக்கூடிய நாட்களை குறித்து பேச வேண்டும்.
Verse 2,
27, 27ஆம் அதிகாரம்.
Let another man praise you and not your own mouth.
உன் வாயல்ல உன் பிரத்தியானே உன்னை புகழட்டும்.
The self-promotion that we see in Christendom today is completely against the spirit of Christ.
இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்திலே பார்க்க கூடியதான தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம் கிறிஸ்துவின் ஆவிக்கு முற்றிலும் புறம்பானது.
If you are doing something,
நீ ஒன்றை செய்கிறாய் என்றால்,
let other people appreciate it. Don't go around boasting about yourself.
நீ உன்னை நீனே மார்தட்டி கொண்டு போக வேண்டாம், மற்றவர்கள் உன்னை புகழட்டும்.
In chapter 28 verse 13, it says, he who conceals his transgressions will not prosper,
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
He who confesses and forsakes them will find mercy.
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்.
We can get mercy from God when we confess and forsake our sin.
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது நாம் இரக்கம் பெறுவோம்.
But
ஆனால்
if we hide it,
நாம் அதை மறைப்போம்,
no mercy for such people.
அப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கமே கிடையாது.
And chapter 29 and verse 1.
29ஆம் அதிகாரம் முதல் வசனம்.
A man who hardens his neck after much reproof will suddenly be destroyed.
அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான்.
So God is very merciful with the person when he corrects him.
தேவன் ஒரு மனிதன் தானாக திருந்திக் கொள்ளும் பொழுது அவன் மீது இரக்கமுள்ளவராய்.
But a time comes when God says, okay, finished, I've got nothing more to do with you.
அவன் அப்படி திருந்தவில்லை என்று சொன்னால் ஒரு நேரம் வரும், சரி இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுக்கி வைத்து விடுவார்.
And then his life is destroyed.
அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது.
Chapter 29 verse 18.
29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
Where there is no vision, the people perish.
தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
God wants to give us a vision of what he can accomplish through us.
நம் மூலமாக தேவன் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை குறித்து தான் ஒரு தரிசனத்தை
கொடுக்கிறார். And if we have faith,
நமக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால்
he will accomplish it.
அவர் அதை நிறைவேற்றுவார்.
And it will save us from discouragement when we have vision.
நமக்கு தரிசனம் இருக்கும் பொழுது நம்மை சோர்விலிருந்து அது நம்மை பாதுகாக்கிறது.
Chapter 29 and verse 20.
29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
These are towards the end of Solomon's Proverbs.
இது சாலமோனுடைய நீதிமொழிகளின் முடிவிலே இதை பார்க்கிறோம்.
In a few more verses, end of 29, that's the end of Solomon's Proverbs.
இன்னும் ஒரு சில வசனங்களோடு கூட இந்த 29 ஆம் அதிகாரத்தோடு கூட சாலமோனுடைய நீதிமொழி முடிகிறது.
And he says, I have written about many fools in this book.
இந்த புத்தகத்திலே நிறைய மூடர்களை குறித்து நான் எழுதி இருக்கிறேன்
என்று சொல்றேன். Shall I tell you who is the greatest fool?
எல்லா மூடர்களிலும் பெரிய மூடன் யார் என்றால்,
the one who is very hasty in his speech or hasty in his matters.
தன்னுடைய காரியங்களிலே செய்வதற்கு விரைவாய் செய்கிறவன், பதறுகிறவன்.
He doesn't stop to think.
அது நின்று யோசிக்காமல் செய்கிறவன்.
Chapter 30,
30 அதிகாரம்,
and verse 6,
ஆறாம் வசனம்,
verse 7 rather,
ஏழாம் வசனம்,
he says, two things I have asked of you, don't refuse them to me.
இரண்டு காரியங்களை முடித்திலே கேட்கிறேன், அவைகளை எனக்கு மறுக்க வேண்டாம்.
Don't let me ever tell a lie.
நான் ஒரு காலம் பொய் சொல்ல வேண்டாம்.
And don't give me poverty or riches.
தரித்திரத்தையோ ஐஸ்வர்யத்தையோ எனக்கு கொடுக்க வேண்டாம்.
Because otherwise I'll drift away from you.
இல்லாவிட்டால் நான் விட்டு வழி
விலகி deny you.
அல்லது மறுதளித்து விடு.
But in the new covenant we don't have to pray that prayer.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த ஜெபத்தை நாம் செய்ய தேவையில்லை.
Paul said, whether I have much or little, I'm quite happy and I will not go away from the Lord.
வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பரிபூரணம் அடைந்தாலும் நான் தேவனை விட்டு விலக மாட்டேன்
என்று போகிறார். Chapter 31, very beautiful description, verse 10 onwards, the type of wife a man should have.
ஒரு மனிதனுக்கு நல்ல குணசாலியான மனைவி எப்படி இருக்கிறாள் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு
I would encourage all young sisters to read this, to be the type of woman you should be.
நீங்கள் எப்படிப்பட்ட சகோதரியா இருக்க வேண்டும் என்று எல்லா இளம் ஸ்திரீகளையும் இதை வாசிக்கும்
போது, all young men read this to know the type of wife you should look for.
நீங்கள் எப்படிப்பட்ட மனைவியை பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட மனைவியை தேட வேண்டும் என்று இளம் வாலிபர்கள் எல்லாரும் இதை வாசியுங்கள்.
It's not her beauty that's important.
அங்கே அழகுதான் முக்கியம் என்று அல்ல.
She fears God.
அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறாள்.
She's hard working.
கடினமாய் உழைக்கிறாள்.
She's got a gentle tongue.
அவளுக்கு மெதுவான ஒரு நாவு இருக்கிறதா?
She's careful with money.
பண விஷயத்திலே ஜாக்கிரதையா இருக்கிறாளா?
And she takes care of her children.
தன்னுடைய பிள்ளைகளை
கவனிக்கிறாள். She provides for the future.
எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறவளா இருக்கிறாளா?
Pray that God will give you such a wife.
அப்படிப்பட்ட மனைவியை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியாது.
Your young sister, pray that you'll be a person like this.
ஒருவேளை நீ இளம் ஸ்திரீயா இருப்பாயானால், இளம் வாலிப ஸ்திரீயா இருப்பாயானால், அப்படிப்பட்ட ஸ்திரீயா நான் இருக்க முடியாது, ஜெபியுங்கள்.
In conclusion,
முடிவாக,
all young people read Proverbs frequently.
எல்லா வாலிபர்களும் நீதிமொழியில் அடிக்கடி வாசியுங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.